الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்துபாவுடைய உரையில் அல்லாஹ்வின் சோதனைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆனின் சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 1-2 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் பேசுகிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் எல்லாம் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால், முஸ்லிம்களாக அவர்கள் ஆகிவிட்டால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப நிச்சயமாக நாம் எல்லோரும் சோதிக்கப்படுவோம், சோதிக்கப்படாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை வேறு பல வசனங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். அப்ப நிச்சயமா சோதனைகள் வரும் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. மட்டுமில்லாம இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை வந்து சொல்லுவாங்க. அப்படி உபதேசம் பண்ணுகிற போது மிகப்பெரிய ஒரு சஹாபி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபி நபிகள் நாயகத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன்னாசி அஷத்து பலான், இந்த பூமியில் அல்லாஹ்வால் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார்? சரியா, வறுமையின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, நோயின் மூலமாக, மரணத்தின் மூலமாக இந்த பூமியில் அல்லாஹ்வால் அதிகம் சோதிக்கப்பட்ட மக்கள் யார் என்று இந்த சஹாபி கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள், அல் அம்பியா, யாரு? நபிமார்கள். இந்த பூமியில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு யார் என்று சொன்னால், சும்மல் அம்சிலத்து ஃபல் அம்சிலா, அதற்கு பிறகு வரக்கூடிய நல்லோர்கள் நபிமார்களை அப்படியே பின்பற்றினாங்களே, உதாரணமாக சஹாபாக்கள், உதாரணமாக ஹவாரியீன்கள், இது போன்ற நல்லவர்கள்தான் இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லம் அந்த சஹாபியுடைய கேள்விக்கு பதிலாக சொன்னாங்க என்று சொன்னால், அப்ப நிச்சயமாக ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லா மூமின்களும் சோதிக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த வசனம், இந்த ஹதீஸ் என்பது தெளிவான சான்று. இந்த சோதனையில நம்ம எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக பண்ணனே, ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்காக நாம் செய்யாமல், நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு அமலாக இருக்கலாம், அந்த சிறிய அமலை கூட என் ரப்புக்காக நான் பண்றேன், மறுமைக்காக, மறுமையில் வெற்றிக்காக பண்ணுகிறேன் என்று இஹ்லாஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஹாலிசத்தன் இல்லா, அல்லாஹ்வுக்காக பண்றேன் என்று அந்த மாதிரியான எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழுகிறோம், தொழுகையாக இருந்தாலும் சரி, நோபுகளாக இருந்தாலும் சரி, ஜக்காத்து போன்ற மற்ற கடமைகளாக இருந்தாலும் சரி, நான் இதை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக பண்றேன்,
இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இதற்குரிய கூலியை பரிகாரத்தை மறுமையில் எனக்கு சொர்க்கமல்லாஹ் தரனே என்று நம்ம சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனையை எப்படி சொன்ன செய்தித்தாளர் சோதிக்கப்படுவோம். இந்த மாதிரி செய்தித்தான் தப்பு செய்ய சொல்லுவான், அந்த தப்பு செய்ய சொல்லுவான், அந்த மாதிரி பண்ணுகிற போது நம்ம வந்து தோத்து போயிடுவோம். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக தான் பண்றேன் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒண்ணுமில்லை, நம்ம சொல்லக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒருவேளை அல்லாஹ் ஏற்கவில்லை என்று வைத்துக் கொண்டால் அது பெரிய நஷ்டமா நஷ்டம் இல்லையா? நம்ம இன்னைக்கு பாக்குறோம், நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறோமே, கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறோமே, உழைத்த 500 ரூபா செல்லல அரசாங்கம் அறிவிச்சிருக்கா இல்லையா? 1000 ரூபா செல்லல, திடீர் என்று 500 செல்லவில்லை, 1000 செல்லவில்லை என்று சொல்லிவிட்டால் ஆடி போகிறோமா இல்லையா? ஏன் ஆடி போனோம்? ஆனா கஷ்டப்பட்டமே, சம்பாதிச்சமே, உழைத்தமே, இதை உழைத்த காசு செல்லாது சொல்லுது கவர்மெண்ட் என்று சொல்லிவிட்டு இதை எப்படி செல்லக்கூடிய காசா மாத்தனே, இதை கொடுத்த பேங்கில இருந்து புதுசு வந்து எப்படி எடுக்கணும் என்ற முயற்சி பண்ணுகிறோம் இல்லையா? நீங்க பேப்பர்ல படிச்சு பாத்தீங்களாக்கு, நேத்து ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்களாம், இந்த காசு செல்லலன்னு சொல்லனால 7 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சேகரிச்ச ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. இன்னொரு அம்மா வந்து 3 லட்சத்தை கஷ்டப்பட்டு சேர்த்தாங்களா, அவங்க சக்கராத்துல கிடக்குறாங்க, அவர் செல்லல என்று வந்த உடையுமே மூத்தா போகக்கூடிய அளவுக்கு சக்கராத்துல போகக்கூடிய அளவுக்கு ஆயிரமா இல்லையா? அப்ப நம்ம இதை எப்படி யோசிச்சு பாக்கணும்னு சொன்னா, இந்த காசு பணங்கள் செல்லவில்லை என்று வந்து விட்டாலே இன்னைக்கு இவ்வளவு மேல படியில ஏறி வரும்போது பல பேர் சொல்றாங்க, நான் பேங்கலையே படுத்து கிடக்குறேன், ரெண்டு நாளா பேங்கலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் பேங்கல படுக்கிறாரா? எப்படியாவது காசை போட்டு செல்ல ஆக்க முடியுமா? அப்பா பாக்குறாரு, அப்ப உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லலன்னு சொன்னாலே இவ்வளவு படாது படுகிறோமே, நவுது பில்லாஹி மினஹா. நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுகையோடு போகிறோம், நோன்புகளோடு போகிறோம். நாம் தொழுத தொழுகையை இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது செல்லாது என்று அறிவித்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை நானாக சொல்லவில்லை, நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமையில் அப்படியும் அல்லாஹ் அறிவிப்பான். சில மக்கள் வருவார்கள், தொழுகையோடு வருவார்கள், இபாதத்துகளோடு வருவார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த தொழுகை செல்லாது, இந்த நோபு செல்லாது, இந்த ஜகாத்து செல்லாது என்று அல்லாஹ் என்ன செய்வானா, இபாதத்துகளை செல்லாது என்று அல்லாஹ் அறிவிப்பான். உதாரணமாக திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 288, 238, 239 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம தொழுவோம், எப்படி தொழுவோம்? நீங்கள் தொழுகைகளை பேணி கொள்ளுங்கள், குறிப்பாக நடு தொழுகையை அசர் தொழுகையை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள், பயபக்தியோடு நீங்கள் தொழுவுங்கள், உள்ளட்சத்தோடு நீங்கள் தொழுவுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளை வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் தொழுதாங்களா இல்லையா? அப்படியே ஹதீஸ் ஸஹீஹா புகாரி பதிவு பண்றாங்க, எப்படி தொழுதார்கள் என்று சொன்னால், குன்னான தகல்லமு ஃபீ ஹாஜத்தினா, தொழுகையில் எங்களுடைய ஹாஜத்துகளை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வோம். தொழுகையில தொழுகை தொழுதுகிட்டு இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மான் ரஹீம், நல்லா இருக்கிறீங்களா, மாலிகவுமித்தீன், டீ குடிங்க, குரான ஒருபத்தை ஓதுவாங்க, அவரை பேசிக்கிடுவாங்க, மறுபத்தை ஓதுவாங்க, மறுபத்தை பேசிக்கிடுவாங்க. இப்படி நாங்கள் பேசிக்கொண்டும் தொழுது கொண்டும் இருந்தோம். எதுவரை? இந்த கட்டளை வரும் வரை. இந்த கட்டளையில் நீங்கள் பயபக்தியோடு தொழுவுங்கள், நீங்கள் உள்ளட்சத்தோடு தொழுவுங்கள். அப்படி தொழுதால்தான் அந்த தொழுகை செல்லும். அப்படி தொழவில்லை என்று சொன்னால் அது தொழுகை என்ன செய்யாது, செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்தான். அப்படி அறிவித்த உடனே சஹாபாக்கள் அதற்கு பிறகு சொல்றாங்க, நாங்க பயபக்தியோடு தொழுதோம். எப்படி தொழுவோம்? நாங்க வந்து அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுவோம். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பதிலை நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நாம் தொழுகையில் அல்ஹம்து ஓதுகிறோம், அல்ஹம்து ஓதுகிறோமே, ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவாக இருந்தாலும் சரி, இன்னும் பல சூராக்களாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹாத்துகளாக துஆக்களாக இருந்தாலும் சரி, அவைகளை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் கேட்பது மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலும் சொல்லுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய பதில்? ஒரு அடியான் தொழுகிறான், தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால், அதை கேட்ட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பதில் சொல்லுவான், ஹமீதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ஓதினாய், அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், அஸ்னா அலை அபுதி, என் அடியான் என்னை அதிகமாக புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய பதில், மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். நாங்கள் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவியும் தேடுகிறோம் என்று சொல்லுகிற போது அவளுக்கு அல்லாஹ்வுடைய பதில், இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. நான் படைத்தவன், நீ படைக்கப்பட்டவன், நீ என்னை வணங்க வேண்டும், நான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று சொல்லி இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள உறவு. என்ன இது உறவு? மட்டுமில்லாம வலி அபுதி மாசாயி, என் அடியான் எதை வேண்டுகிறாரோ எதை கேட்கிறாரோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவன் ஓடுறானே ஓர் ஆயத்த ஆயத்த ஓடுறான. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா ஓதும் போது சரசர என்று மூச்சு விடாம ஒவ்வொரு ஆயத்துக்கு மூச்சு விடாம ஓதுவாங்கல, அப்படி ஓட மாட்டாங்க. ஆயத்தன் ஆயத்தன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்று அல்லாஹ்வுடைய பதிலை செவிப்படுப்பது போன்று நாம் சொல்லுதால் அந்த சுருகை என்பது பாவங்களை விட்டும் கெட்டவைகளை விட்டும் ஹராம்களை விட்டும் நம்மை தடுக்குமா தடுக்காதா? இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்லுகிறோம், ஆனா சொல்லுகிறாங்க, சொல்லக்கூடிய பல மக்கள் வட்டி வாங்குறாங்க, துணுவுறாங்க, சொல்லக்கூடிய மக்கள் விபச்சாரம் பண்றாங்க, துணுவுறாங்க, சினிமா பாக்குறாங்க, துணுவுறாங்க, பொய் சொல்றாங்க, துணுவுறாங்க, புறம் பேசுறாங்க, துணுவுறாங்க, கோல் சொல்றாங்க, துணுவுறாங்க, சட்டை போடுறாங்க. அப்ப என் அருமைய சகோதரர்களே, ஒரு பக்கம் துணுகை, மறுபக்கம் பித்ராக்கள், மறுபக்கம் பசாதிகள் என்று சொன்னால் இந்த துணுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணுகை இல்லை, இந்த துணுகை செல்லாத துணுகையாக இருக்கிறது. எனவேதான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, எப்படிப்பட்ட மூமின்கள் என்று சொன்னால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், எவர்கள் உள்ளத்தோடு பயபக்தியோடு சொல்லுவாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எப்படி சொல்லுவோம்? ரசூலா தெளிவா சொல்லி காட்டாங்க. நாளை மறுமையில சில பேர் வருவாங்க, துணுகையோடு வருவாங்க. அந்த துணுகை அல்லாஹ் பார்ப்பான், அந்த துணுகையை அல்லாஹ் பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக அல்லாஹ் சுருக்கத்தி கொடுக்காமல் அந்த துணுகையை சுருட்டி முகத்தில் வீசி விடுவான். சரியா? அந்த சுலுகையை சுருட்டி முகத்தில் வீசிவிட்டு இந்த சுலுகை செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து விடுவான். அப்படி அறிவிக்கப்பட்ட காரணத்தால் அவன் நரக படுகொலையில் தள்ளப்படுவான் என்கிற எச்சரிக்கையை நபிகள் நாள் சொல்லிருக்கிறாங்களே. அப்ப இன்னைக்கு 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டை கொடுத்து வச்சிருக்கு, இந்த டேட்டுக்குள்ள நீ பேங்க்ல போய் மாத்திக்க என்று மறுமையில் சுலுகையே செல்லாது, நீங்கள் வைத்த நோபுகள் செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டால் மறுபடியும் துணியாவுக்கு வர முடியுமா? மறுபடியும் இபாத்து பண்ண முடியுமா? அவை நாடமறை சகோதரர்களே, இது நமக்கு அழகான பாரு. ஆகா, செல்லாதுன்றாலையுமே இந்த மாதிரி ஆடி போறமே, இந்த காசு பணங்கள் செல்லாது என்று சொல்வதை விட மறுமையில் சுலுகிற தொழுகை செல்லாது, நீ வைத்த நோபுகள் செல்லாது, நீ செஞ்ச இபாதத்துகள் செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப நம்முடைய இபாதத்துகள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு அடிப்படைகள். முதல் அடிப்படை இஹ்லாஸ், நான் அல்லாஹ்வுக்காக பண்ணுகிறேன், எதை பண்ணினாலும் சரி நான் ரப்புக்காக பண்றேன். குர்ஆனை படித்து பாருங்க, இன்ன ஸலாத்தி குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹயாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸுகி என்னுடைய குர்பானி, வ மமாய மஹயாய என்னுடைய வாழ்வு, வ மமாதி என்னுடைய மரணம், யாருக்குரியது? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுக்கே உரியது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி வாதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத, யாருக்காக? லில்லாஹி. வாதிமுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள், வல் உமரக உமராவின் செய்யுங்கள் யாருக்காக பண்ணுங்கள் இல்லாஹி அல்லாஹ்வுக்காக பண்ணுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப எந்த இபாதத்தாக இருந்தாலும் உதாரணமாக இன்னா அத்தைனா கல் கௌசர் உங்களுக்கு தெரிஞ்ச சூரா இன்னா அத்தைனா கல் கௌசர் என்று சொல்லிவிட்டு ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் ஃபஸல்லி நீங்கள் சொல்லுங்கள் யாருக்காக லிரப்பிக உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் சொல்லுவாங்க ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக நீங்க சொல்லுவாமே இஹ்ராஸோடு அல்லாஹ் பார்த்து கிடக்கிறான் இதை அல்லாஹ் கடமையாக்கினான் என்ற காரணத்தால் ஃபஸல்லி ரப்பிக உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் சொல்லுவங்கள் வன்ஹர் நீங்கள் ரப்புக்காக என்ன செய்யுங்கள் ஆறுபாடுகளை எடுத்து குருபானையும் கொடுங்கள் என்று பேசுகிறானே. அப்ப நம்முடைய இபாதத்துகள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இஹ்ராஸோடு இபாதத்துகள் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினால்தான் அந்த இபாதத்துகள் மறுமையில் செல்லும் இல்லை என்றால் மறுமையில் செல்லாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ என்ன என்று சொன்னால் அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ என்கிற துஆவை அதிகமாக கேட்டாங்க கேட்க சொன்னாங்க என்கிற ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹும்ம அல்லாஹ்வே ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ இவனுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக மட்டுமல்லாமல் வஸக்கியா என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக அந்த வலியுகம் மூலாக உள்ளங்களை படைத்தவனே உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவனே என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என் உள்ளத்திற்கு எதை தருவாயாக இறையச்சத்தை தத்துவாவை தருவாயாக என்கிற துவாவை நபிகள் நாயகம் சாலை செல்லும் அதிகமா கேட்டாங்க என்று சொன்னால் இதை எப்ப கேட்கிறாங்களா சும்மா சாதாரண துணிக்கு பிறகு நான் கேட்கலையா அவங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க என் வீட்டுக்கு ரசூலா வந்தாங்க என் வீட்டுக்கு ரசூலா வந்து நைட்டு தூங்குறாங்க நைட்டு தூங்கும் போது திடீர்னு பாக்குற பக்கத்துல ரசூலா காண எங்க வீட்டு நைட்லாம் இல்ல என்னடா வீட்டுக்காரரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையால தேடி ரசூலா பாக்குறேன் அப்படி கையால தேடி ரசூலா பார்க்க போது என்னுடைய கை நபிகள் நாயகத்துடைய கால் பாதத்தில் பட்டது சுஜூல ரசூல கலக்குறாங்க இந்த சுஜூல அந்த பின்பகுதிக்கு பாருங்க இந்த பின் பகுதியில ஆயிஷா நாயகியை கைப்பற்றுறது. அப்ப ஆயிஷா நாயகி புரிஞ்சுக்கிட்டாங்க நபிகள் நாயகம் சொல்லு கொண்டிருக்கிறார்கள் தஹஜ்ஜத்துகை இல்லையா நமக்கெல்லாம் தஹஜ்ஜத்துனா என்னடா தெரியாது மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம வந்து ரமலான்ல துருவலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிருச்சு ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருவாங்க சுஜூல கலந்துப்பாங்க ரொம்ப நேரமா சுஜூல இருப்பாங்க ரசூலுல்லாஹ் என்னடா இவ்வளவு நேரமா சுஜூல இருக்கிறாங்களே அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தொழுகையை முடிப்பாங்க ஆயிஷா நாயகி கேட்பாங்க யார் ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரம் தொழுதீங்களே இவ்வளவு நேரம் சஜதாவுல கடந்தீங்களே அந்த சஜதாவில் நீங்கள் ஓதிய தஸ்பீஹாத்துகள் என்ன நீங்கள் கேட்ட துஆக்கள் என்ன என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்க நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள் ஆயிஷாவே நான் தொழுகையில் இந்த துஆவை செய்தேன் சுஜூதிலே சஜதாவிலே தஹஜ்ஜத் தொழுகையிலே நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன் அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ எழுப்பி அவர்களை வைத்துக் கொண்டுதான் நரகத்தை மூட்டுவான் மூணு பேரு மூணு சாரார் தான் நரகத்தில் வந்து போடப்படுவாங்க அதுல முதல்ல யாரா அப்படின்னு சொன்னா பெரிய ஆலிமுசா ரொம்ப பெரிய ஆலிமுசா ரொம்ப தயார் செஞ்சவரு ரொம்ப தாவா செஞ்சவரு ஊர் உலகம் எல்லாம் பெரிய ஆலிமுசா தாயின்னு பேர் வாங்கினவரு அவரை எல்லாம் கூப்பிடுவாங்க வாங்குவான் விசாரிப்பான் நான் உனக்கு இவ்வளவு கல்வியை கொடுத்தேனே இவ்வளவு பெரிய பேச்சாட்டலை கொடுத்தேனே அதை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லா கேள்வி கேட்பான். அதற்கு அவன் சொல்லுவான் யாரெல்லாம் நீ கொடுத்த கல்வியை வச்சு நீ கொடுத்த பேச்சாட்டலை வச்சு நான் ஊர் உலகத்துக்கெல்லாம் தாவா செஞ்சாலா என்று அவன் சொல்லுவான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் கதபுத்தே நீ சொல்வது பொய்யாக இருக்கிறது நான் உனக்கு கல்வியை கொடுத்தது உண்மை நீ தாவா பண்ணி செஞ்சதெல்லாம் உண்மை ஆனா எதுக்காக செஞ்சா ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக உன்னை பெரிய ஒரு ஆலிமுசான மக்கள் சொல்லணே பெரிய ஒரு அறிஞர்ந்த மக்கள் சொல்லணே உன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காரியத்தை நீ செய்தாய் உன்னுடைய நீயத்திற்குரிய கூலியை மறுமையில் நீ பெற்றுக்கொண்டாய். உன் மக்கள் எல்லாம் பெரிய ஒரு ஆலிமுசா, பெரிய ஒரு தாயி துனியாவில் பெற்றுக்கொண்டாய் என்ற காரணத்தால நீ எனக்கு என்ன செஞ்சு உலகத்துல வாங்கிட்டாப்பா, மறுமையில் என்ன இல்ல, உனக்கு ஒண்ணுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்வான். அப்புற கோடி கோடியா கொடுத்துருப்பாரு, தருமங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு, அவர் அல்ல கூப்பிடுவான், எவா பாங்குவான் போவாரு, நான் உனக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தனே நீ அதை வச்சு என்னடா செஞ்சா கேப்பான், யாரெல்லாம் நீ கொடுத்தா நான் அள்ளி அள்ளி கொடுத்தா அப்படிங்குவான். அதெல்லாம் ஓகேதான், ஆனா எனக்காக நீ கொடுக்கல, யாருக்காக கொடுத்தா, பெருமைக்காக கொடுத்தாய் என்று சொல்லி அவனும் எங்கே தள்ளப்படுவான், முகம் கூப்பிட நரகத்திலே தள்ளப்படுவான். அதே மாதிரி அடுத்த ஆளை கூப்பிடுவான், அவர் யாரு, பெரிய ஒரு வீரன், பெரிய ஒரு ஷஹீத், அந்த வீரனை கூப்பிடுவான், உனக்கு இந்த வீரத்தை கொடுத்தேன் எப்படி செலவு செய்தாய் என்று கேட்பான். யாரெல்லாம் நீ கொடுத்த வீரத்தை வச்சு இந்த மார்க்கத்துக்காக போராடி நான் கொல்லவே பட்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுவான். அப்படி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், நீ கொல்லப்பட்டது உண்மை, ஆனால் உன்னுடைய போராட்டம் என்பது நீ கொல்லப்பட்டது என்பதெல்லாம் இஹ்லாஸோடு பண்ணவில்லை, ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக செய்தாய், எனவே இந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தானிய பணியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவைகள் எல்லாம் செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து இவர்கள் மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, இம்மையில செல்லாதுன்னு சொன்னா அதுக்கு மேல சம்பாதிக்க முடியும், நோட்டை மாற்ற முடியும், மறுமையில் செல்லாது என்று வந்துவிட்டால் திருப்பி அல்லாஹ் இனி வந்து மறுபடியும் பட உலகத்துக்கு அனுப்பி திருப்பி இபாதத் பண்றேன் என்று சொல்ல முடியுமா, வாய்ப்பு கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சஹாபாக்களை பொறுத்தவரை பெருமை இல்லாம வாழ்ந்தாங்க, பந்தா இல்லாம வாழ்ந்தாங்க, எவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்குகளை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், இவருடைய வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது, எனக்கு வந்து பெருமை வேண்டாம், அல்லாஹ்வுக்கு நான் பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இடத்துக்கு சில வரலாற்று சான்றுகளை ஞாபகம் ஊட்டுவது என்று சொன்னால், மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த சஹாபாக்கள் முதல் சிறந்த சஹாபி யாரு, இந்த அபூபக்கர் தான். இந்த அபூபக்கருடைய முதல் ஹுதுபாவே அவங்க வந்து எதையும் அல்லாஹ்வுக்காக தான் பண்ணுவாங்க, ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக பண்ண மாட்டாங்கிறதுக்கு அவங்களுடைய இந்த முதல் ஹுதுபா பத்தியா அதுவே சான்று. என்ன முதல் ஹுதுபா, அவங்க கலீஃபாவும் ஆக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தான் கலீஃபாவும் ஆகல, மக்களை ஆக்கி போட்டாங்க. மக்களை ஆக்குன உனையுமே அந்த கலீஃபா வந்து மிம்பர்ல ஏறி மதீனாவுடைய பள்ளியாசல ஏறி முதல் ஹுதுபா பண்ணுவாங்க. கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய பள்ளியாசல் மிம்பர்ல ஏறி அவங்க பண்ணிய முதல் ஹுதுபா என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு மக்களுக்கு ஹுதுபா பண்ணுகிறார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னி கது உல்லீது அலைக்கும் வலஸ்து பிஹைரிக்கும் ஃபைன் அஹ்ஸன்து ஃபஅயினூனி வஇன் அஸாது ஃபகவிமூனி அத்தியூனி மா அதாத அல்லாஹ் வ ரசூலஹு. ஐயுஹன் நாஸ் மக்களே என்று அழைத்து, இன்னி கது உல்லீது அலைக்கும் நான் உங்களுக்கு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், நானாக ஆகவில்லை, நான் விரும்பவும் இல்லை, நானாக ஹலீஃபாவாக ஆகாமல் விரும்பாமல் உங்களுடைய நிர்பந்தத்திற்கு நடத்தால் நான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வலஸ்து பிஹைரிக்கும் நான் உங்களில் சிறந்தவன் அல்ல. ஓபன சபையில ஹலீஃபா அபூபக்கருடைய முதல் ஹுதுபாவே சொல்றாங்க, நான் யாரும் இல்ல, வலஸ்து பிஹைரிக்கும் நான் உங்களில் சிறந்தவன் அல்ல, அதற்குரிய தகுதி இல்லாதவராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, பையன் அகசந்து நான் சரியாக செய்தால், உடைய ஆட்சி அதிகாரம் நேர்மையாக சரியாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. வயின் அசாத்து ஒருவேளை இவருடைய உத்தரவுகள் இவருடைய நிர்வாகம் ஆட்சி அதிகாரம் தவறாக இருந்தால் கவி மூணி என்னை நீங்கள் சரிபடுத்துங்கள், என்னை நீங்கள் மேம்படுத்துங்கள், நான் பெரிய ஒரு ஹலீஃபா, பெரிய ஆளு என்ற காரணத்தால எனக்கு நீங்கள் சுட்டி காட்டாமல் இருந்து வர வேண்டாம், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், என்னை நெறிப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஹலீஃபா சொன்னார்கள், ஃபைன் அத்தஹூனி அத்தியூனி மா அத்தஹுல்லாஹ் வ ரசூலஹு. என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்பட வேண்டும், எதுவரை எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், மா அத்தாத்துல்லாஹ் வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படும் வரை நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு கட்டுப்படாமல் என்னை திருத்துங்கள் என்று ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹுதுபாவில் சொல்றாங்க. அப்படி சொன்னா அவங்க எப்படி பெருமை இல்லாம வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த முதல் ஹுதுபாவே சான்றா இல்லையாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க இதே கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்காக ஒரு தளபதியை போடுறாங்க. தளபதியாக போடப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் பெரிய மூத்த சஹாபினா இல்ல, சின்ன வயசு பையன், பேர் என்ன, உசாமா பின் சயீத். உசாமா பின் சயீத் என்று சொல்லக்கூடிய அப்ப வந்து அவருக்கு 16 வயசு, 16 வயசு கொண்ட ஒரு சஹாபி உசாமா பின் சயீத். அவரை வந்து போருடைய தளபதியா போட்டு அவருக்கு கீழே யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் தர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் வயசுல ரொம்ப மூத்தவங்க, எல்லாம் வாப்பா வயசு இருக்கேன், வாப்பா வாப்பா ஒரு வாப்பா வயசு இருக்கேன், அந்த மாதிரி வயசு உள்ள ஆளை கீழே போட்டு தளபதியை யார போடுறாங்க, இந்த உசாமா பின் சயீத போட்டுறாங்க. உசாமா பின் சயீத போட்டு புட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்ன, தளபதி உசாமா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதி என்ற காரணத்தால் ஒட்டகத்தில் ஏறி அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிற போது கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கீழே போய் நின்று அவர் ஒட்டகத்தை போவாரு. இவங்க நடந்து போவாங்க, நடந்து போய்கிட்ட உசாமாவே நீங்கள் இப்படி செய்யுங்கள், உசாமாவே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று தளபதிக்கு யார் உத்தரவு போடுறது, கலீஃபா உத்தரவு போடுறாங்க. அப்படி தளபதிக்கு கலீஃபா உத்தரவு போடுகிற போது தளபதி வந்து குதிரை மேல ஒட்டகத்துக்கு மேல தளபதி சவாரி பண்ணுவாரு, கலீஃபா என்ன பண்ணுவாங்க, நடந்து வருவாங்க. இவங்க சின்ன வயசு, தளபதிக்கு சின்ன வயசு, கலீஃபாவுக்கு பெரிய வயசு. அப்ப தளபதி உசாமா பின் ஜைதி கேட்பாங்க, கலீஃபா அவர்களே நீங்க உத்தரவு போடுங்க, நான் இறங்கி உங்களோட நடந்து வர்றேன், அல்லது நீங்க என்ன செய்யுங்க, என்னோட சவாரி பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வருவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து சவாரி பண்ணுவோம், அதான் எனக்கு ஏற்றதாக தெரிகிறது. இதுவர நீங்க நடந்து வர்றது, என்னை மேல ஏற்றி உட்கார வைக்கிறது, இது எனக்கு வந்து ஒரு முறையா படல, சரியா படல. ஏன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு மாத்திரம் உதவி செய்யவில்லை, இவருடைய தந்தைக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். அவங்களுடைய வாப்பா யாரு, செய்தி பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய தந்தைக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், இவருடைய தந்தைக்கு மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க உதவி செய்தீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இஸ்லாத்திற்கும் நீங்க உதவி செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அபூபக்கருக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுவாங்க. நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸ் எனது ஞாபகத்துக்கு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, உங்களை பார்த்தா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்ன, அபூபக்கர் அவர்களே எனக்கும் இஸ்லாத்திற்கும் பல்வேறு சஹாபாக்கள் உதவி செய்தார்கள், எல்லாருடைய உதவிக்கு நான் பிரதிவிகாரம் செய்துவிட்டேன், ஆனால் அபூபக்கர் அவர்களே நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களே, இந்த மார்க்கத்துக்கு உதவி செஞ்சீங்களே, அதற்குரிய பரிகாரத்தை என்னால் செய்ய முடியாது, செய்யவில்லை, அவ்வளவு ஜாஸ்தியா நீங்க பண்ணீங்க, நீங்கள் எனக்கு செய்த உதவிக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் குளிகை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே, அவ்வளவு பெரிய சஹாபி நீங்க நடந்து வர்ற, நான் மேல ஏறி வர்றதா அப்படிங்குவாங்க. அதுக்கு கலீஃபா சொல்லுவாங்க, இல்லப்பா நீ மேல ஏறி சவாரி பண்ணு, நீ போய்கிட்டு நான் என்ன செய்வேன், நடந்து தான் ஏறுவேன் என்று ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தே போய் மதீனாவை தாண்டி விட்டு தளபதிக்கு உபதேசம் பண்ணி சிரியாவுக்கு அனுப்பி விட்டாங்க என்கிற வரலாறை தாரீகுல் உம்மா, தாரீகுல் இஸ்லாம், நூருல் யத்தீன் நிறைய வரல இஸ்லாமிய நம்பத்தகுந்த வரலாற்று கிதாபுகள்ல இந்த வரலாறை பதிவு பண்றாங்களே. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்ன, சஹாபாக்கள் கலீஃபாக்களை பொறுத்தவரை எதை ஒண்ணு பண்ணாலும் நான் ரப்புக்காக பண்றேன், ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக பண்ணல, இந்த இபாதத்தை ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை மறுமையில் செல்லும் என்று அறிவிக்க வேண்டும், இதை மறுமையில் செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டால் இதுக்கு ஃபாயிதா கிடைக்காது அப்படின்னு ஷைத்தான் வந்து உள்ள வர்றானே, பெருமையை தர்றானே, பெருமையை ஷைத்தான் திருகிற போது அதை சஹாபாக்கள் தட்டி விட்டாங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இஸ்லாமிய 2வது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி பெருமை இல்லாம, பெரிய சாபி பெரியவங்க அவங்க எப்படி பெருமை இல்லாம வாழ்றாங்க பாருங்க. நான் போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் காதிசியாங்கிற ஒரு போரை சொல்றேன், பாரசீகத்துக்கு யாராவது போர் செஞ்சாங்களே அந்த போர் தான் காதிசியா. கலீஃபா அனுப்பி விட்டுருவாங்க சஹாபாக்களை வந்து காதிசியாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. காதிசியாவுக்கு சஹாபாக்கள் போறவனையும் பெரிய வல்லரசோடு சஹாபாக்கள் மூலம் போறாங்களே இல்லையா பாரசீகத்தோடு, அந்த ரிசல்ட் என்னவாகுது, ரிசல்ட்டை தெரிந்து கொள்ள கலீஃபா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த காலத்துல போன் வசதி, செல்போன் வசதி ஒண்ணுமே கிடையாது. அப்ப கலீஃபா உமர் பின் கத்தாப் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, காதிசியாவை நோக்கி பகல் நடந்து போவாங்க. நடந்து போய் எவ்வளவு தூரம் நடக்க முடியும், மதீனாவில் இருந்து எவ்வளவு நடக்க முடியுமோ அங்க போய் நடந்து யாராவது மக்கள் வருவாங்களா, காதிசியாவுடைய போருடைய ரிசல்ட் சொல்லுவார்களா, இந்த முதல் நாள் போறாங்க, எந்த சஹாபியும் வரல, திரும்பி நைட் வந்துருவாங்க, இரண்டாம் நாள் கலீஃபா போவாங்க, யார் வர மாட்டாங்க, திரும்பி வந்துருவாங்க. மூணாம் நாள் கலீஃபா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு போர் வீரர், அவர் வந்து புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இந்த உமர் அவர்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. குதிரையில் வேக வேகமாக வருவார். குதிரையில் வேகமாக வருகிற போது அப்ப உமர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர் நம்மாலாதான் இருக்க வாய்ப்பு இருக்குது, இவர் காரிசியாவில் கலந்து கொண்டு போர் செய்தியை சொல்ல வர்றாரு என்பதை புரிந்து கொண்ட கலீஃபா உமர் பின் கத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்பாங்க, காதிசியாவுடைய ரிசல்ட் என்ன ஆயிற்று, அந்த பாரசீகம் என்ன ஆயிற்று, என் சகாபாக்கள் முஸ்லிம்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு வந்து இவர் ஹலீஃபான்னு தெரியாது. சரியா, ஹலீஃபான்னு தெரியாதனால அந்த குதிரையில் வேகமாக மதீனாவை நோக்கி, மஸ்ஜித் நபவியை நோக்கி போவார். அப்படி மதீனாவை நோக்கி, மஸ்ஜித் நபவியை நோக்கி போகிற போது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பின்னால் ஓடுவார்கள். பெரிய கலீஃபா, பெரிய அவங்க அவங்க அவர குதிரையில வேகமா போறாரு, கலீஃபா என்ன பண்ணுவாங்க, பின்னால ஓடுவாங்க. நினைச்சிருந்தா நான் தான் கலீஃபா என்று சொல்லிருக்க முடியும், அப்படி சொல்லவில்லை. நான் கலீஃபா என்று சொல்லாமல் குதிரைக்கு பின்னால ஓடுவாங்க. அவர் சவாரி பண்ணி போய் சேருவாரு மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு. இவங்க ஓடி ஓடி போய் சேராம தூரத்தில் இருந்து செய்வாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அவர் மதீனாவுக்கு போய் மஸ்ஜித் நபவியில நின்று கொண்டு, ஐனா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் எங்கே, நற்செய்தி சொல்ல வேண்டும், பாரசீகம் வீழ்த்தப்பட்டு விட்டது, நான் இந்த செய்தியை கலீஃபாட்ட தான் சொல்லணும், எங்க தளபதி அப்படித்தான் உத்தரவு போட்டாங்க என்று சொல்லுகிற போது சஹாபாக்கள் ஓடி வரக்கூடிய கலீஃபாவை காட்டி, ஹாதா அமீருல் முஃமினீன், இவர்தான் அமீருல் முஃமினாக இருக்கிறார், இவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல அமீருல் முஃமினீன் அவர்கள் ஓடி வந்து மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்து சேர, அப்படி சேர்ந்த உடனே இவர் அதிர்ந்து போய் கீழே இறங்க முயற்சி பண்ணுவார். அப்ப கலீஃபா சொல்லுவாங்க, இறங்காதியே, அதே குதிரையில் நின்று இந்த நற்செய்தியை நீங்களே அறிவித்து விடுங்கள், நான் அறிவிப்பதை விட நீங்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், என்னை விட உங்களுக்கு அதிகம் தகுந்திருக்கிறது, இந்த நற்செய்தி, இந்த வெற்றி செய்தியை மக்களுக்கு நீங்களே அறிவித்து விடுங்கள் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்ல அருள் பண்றாரு. இந்த நற்செய்தியை குதிரையில உட்கார்ந்து அறிவித்தாரு என்கிற வரலாறை தாரிகுல் உம்மா இமாம் நவவியுடைய தாரிகுல் இஸ்லாம் போன்ற வரலாற்று கிதாபுகள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்கு இந்த வரலாறு நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், கலீஃபாக்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் இத ரப்புக்காக பண்ணணும், ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு இஹ்லாஸா பண்ணாங்க. ஏன் இஹ்லாஸா பண்ணாங்க? அப்படி இஹ்லாஸாக பண்ணினால்தான் இந்த இபாதத்தை அல்லாஹ் மறுமையில் செல்லும் என்று அறிவிப்பான். இது சென்றாதான் நமக்கு வந்து நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் தருவான் என்ற எண்ணம் சஹாபாக்களுக்கு இருந்ததா இல்லையா, நபிகள் நாயகத்துக்கு இருந்ததா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, வெறுமனை நபிவழி நபிவழி என்று நம்ம பேசுகிறோமா இல்லையா? பேசக்கூடிய மக்களாக இல்லாமல் நம்ம பத்திரிக்கை பாரு, நான் பார்த்திருக்கிறேன், நபி வழியில் நம் திருமணம் போடுகிறோம் இல்லையா? நபி வழியில் நம் திருமணம், நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் ஹஜ்ஜி என்று போடக்கூடிய மக்களாக மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் அலி செல்லம் எல்லாத்தையும் அல்லாவுக்காக பண்ணாங்களே, அல்லாவுக்காக பண்ண சொன்னாங்களே, இஹ்லாஸோடு பண்ணாங்களே, அப்படி இஹ்லாஸோடு பண்ணால்தான் மறுமையில செல்லும் என்று சொன்னாங்களே, அப்படி இஹ்லாஸோடு செய்யவில்லை என்று சொன்னால் துணுகையெல்லாம் சுருட்டி எல்லாம் என்ன செய்வோம், மறுமையில வீசி போட்டு செல்லாது அறிவிப்பான்னு சொன்னாங்களே என்பதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு கூட உங்களால 1000-500 ரூபாய் மாத்த முடியும். நேத்து போய் மாத்திருப்பீங்க, இன்னைக்கு போய் மாத்த முடியும். இன்னைக்கு கூட சில பேர் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரல, நம்ம பள்ளிக்கு வழக்கம் வரக்கூடிய மக்கள் வரல. ஏன் வரல? நான் பேங்குக்கு போறேன், அந்த அந்த செல்லாத பணத்தை செல்ல வைக்க போறேன். இன்னும் சொல்ல போன அரசாங்கம் 50 நாள் டைம் கொடுத்துருக்கேன், நாளைக்கு நாளை கழிச்சு மாத்த முடியும், ஆனாலும் போய் மாத்த போறேன் அப்படின்னு இருக்கிறோமே. இந்த பணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட உடனே நம்ம ஆடி போறமே, மறுமையில் இபாதத்துகளை அல்லாஹ் செல்லாது என்று அறிவித்து விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும், இதனை மத்த மத்த இபாத பண்ண முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எதை சொன்னாங்களோ, எதை செஞ்சாங்களோ, எப்படி பண்ணாங்களோ, அவங்களை எப்படி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய பண்பாடு என்ன, Samiana Vatana, Ketum, Katupatum, Yende Katupatangala, Apari Puran Sunavai, Mulumayaga, Pinbatra Puri Makalaga, Navana Ivarim Allaki, Namuria Pavangali Maniti, Namuria Ivarati Halayalam Allah Hangiriti, Nali Marumayale, Mihoyan Sukamaya, Janatu Purgosele, Nabi Margalod, Sahaba Karore, either one of Navana Ivarim Allah, one set to Ipanaga, Yengara Dua, what would he get? Rabbana Hatina, Fidunia, Hasanatum of Filahirati, Hasana. وقنا عذاب النار
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد غنية الكورية سهودر سهوري هلا ينوري رندا خطبا ولا ولك ما هي دعاء كلي بطي باتكون رقرام இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால் அநியாயக்கார சமுதாயமாக இருந்தால் ஒரு அநியாயக்காரன் ஒரு அநியாயக்காரனுடைய அடக்குமுறைக்கு நாம் பயந்தால் நாம் ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால் ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி வாலிமீன் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன் சின்ன துவா தான் ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி வாலிமீன் என்கிற துவாவை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த துவா திருமறை குர்ஆனில் சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய 28வது அத்தியாயத்தின் 21வது வசனமாக இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவாவை கேட்டவங்க யாரு எப்ப கேட்டாங்க என்று சொன்னால் கேட்டவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது யாரு ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி வாலிமீன் அல்லாஹ்வே அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்ட நபி யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க எப்ப கேட்டாங்க அப்படின்னு சொன்ன ஃபிரவுன் ஃபிரவுன் என்ன பண்றான்னு சொன்ன அவனுடைய சகாக்கள் மந்திரி சபைகளை கூட்டி மூசாவை கொலை செய்ய ஒரு மசூரா போடுறான் மசூரா போட்டு மசூராவுடைய முடிவு என்ன மூசாவை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான் அப்படி மூசா நபியை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தானே முடிவெடுத்தது யாரு பிறவும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களே அந்த முடிவு அதுல கேட்ட ஒரு ஆள் வேக வேகமா ஓடி வந்து மூசா நபியை பார்த்து இந்த மாதிரி பிறவும் முடிவு பண்ணிட்டான் உங்களை கொலை செய்ய போறான் அப்படின்னு சொல்றாங்களே பிறவும் கொலை செய்ய முடியும் சக்தி உள்ளவன் அப்ப இந்த மாதிரி சொன்ன உனையே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து மதியனுக்கு தப்பிச்சு போனாங்களே அப்ப என்ன துவா செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன அல்லாத பிறவும் வந்து கொலை பண்றதாக முடிவு பண்ணிட்டான் என்னை கொலை பண்ண முடியும் சக்தி இருக்குது ஆனால் அந்த கொலையை விட்டும் என்னை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு மட்டும் என்று சொன்னால் யாருக்கு மட்டும் இருக்கிறது உனக்கு மட்டுமே இருக்கிறது நான் உன்னிடத்தில் கையேந்தி விட்டு இங்கிருந்து வெளியே போறேன் என்று சொல்லி ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி வாலிமீன் அல்லாஹ்வே இந்த அநியாயக்காரருடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற துவா செஞ்சாங்க அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான் நபி மூசா நபியை வந்து பாதுகாத்தான் என்பதை திருமறை குர்ஆன் பேசுகிறது எனவே என் அருமை சகோதரர்களே நம்ம அன்றாட கேட்கக்கூடிய துவாக்கல்ல சின்ன சிறிய துவா தான் ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி வாலிமீன் என்கிற துவா உள்பட நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் இது போன்ற துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு துவாக்களை மனப்பாடம் பண்ணுவாங்களோ அமல் பண்ணுவாங்களோ தாவா செய்வாங்களோ அப்படி அமல் செய்யக்கூடிய அப்படி தாவா செய்யக்கூடிய மனப்பாடம் செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா விதமான இபாதத்துகளையும் நாளை மறுமையில் செல்லத்தக்க இபாதத்துகளாக அல்லாஹ்வாக்கி நாளைக்கு மறுமையில இது போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்களோடு அதே போன்று சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு சித்தீக்களோடு சஹாபாக்களோடு இது போன்று அன்பாக அந்நியமாக பார்க்கக்கூடிய தங்கக்கூடிய பழகக்கூடிய பேசக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துவா செய்து முடிக்கிறேன் அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين